الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم وقال الله تبارك وتعالى أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم إلى آخر الآية صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ்வுக்கே எல்லையற்ற புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், நித்திய ஜீவன், நிரந்தரமானவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக அவனால் படைக்கப்பட்டவைகளில் எதுவும் இல்லை என்பதாக மனதினால் அறிந்து நாவினால் சாட்சி கூறுகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர் சையதுல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை தமது வாழ்க்கையில் கடைபிடித்தொழுகிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஃதிகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை கடைபிடித்து நடக்குமாறு ஏவியிருக்கிறார்களோ அவைகளை கடைபிடித்து, எவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை நானும் நீங்களும் நம்முடைய குடும்பமும் தவிர்ந்து நடந்து கொள்ளுகிற விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, புனிதமான தீனுல் இஸ்லாம் ஒரு பூர்த்தியான பரிபூரணமான மார்க்கமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏனைய மதங்களை போன்று அல்லாமல் மிக தெளிவான பரிசுத்தமான மார்க்கமுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துடைய ஒவ்வொரு நடைமுறைகளையும், இஸ்லாத்துடைய ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும், இஸ்லாத்துடைய ஒவ்வொரு இபாதத்துகளையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, கூட்டு வணக்கங்களையும் கூட்டாக செய்யப்படுகின்றவைகளில் ஏற்படுகின்ற பிரயோசனங்களையும் மிக வலியுறுத்தி கூறுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது.
கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, தொழுகையை எடுத்து பாருங்கள். இந்த தொழுகையை ஒரு மனிதனுக்கு தனியாகவும் தொழ முடியும், கூட்டாகவும் தொழ முடியும். ஆனாலும் கூட இமாம் ஜமாஅத்துடைய தொழுகையை இஸ்லாம் மிகவும் ஆழமாக வலியுறுத்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு இமாம் ஜமாஅத்துடைய சிறப்பை, அதனை விடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த நிலைமையை சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் சக்தி இருந்தும் யாரெல்லாம் நடந்து பள்ளிவாசலுக்கு வருகின்ற எல்லா வகையான ஏற்பாடுகளும் இருந்தும் பள்ளிவாசலுக்கு வராமல் வீடுகளிலேயே தொழுது கொண்டிருக்கின்றவர்களுடைய வீடுகளை என்னுடைய சஹாபாக்கள் கொஞ்ச பேரை ஏவி காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி வந்து அந்த வீடுகளுக்கு மேலே போட்டு அந்த வீடுகளை எரித்து விட என் மனம் விரும்புகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸில் இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், கூட்டாக செய்யப்படுகின்ற ஒரு இபாதத்தை, அந்த இமாம் ஜமாஅத்துடைய அந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வரவேற்றிருக்கிறார்கள். இதே போன்றுதான் ஒற்றுமை, அந்த ஒற்றுமையையும் நிரூபித்து காட்டுகின்ற இன்னொரு அமல் தான் ரமலானாக இருக்கிறது. ரமலானிலே நீங்கள் எப்பொழுது புரை காணுகிறீர்களோ எல்லோரும் சேர்ந்து நோன்பு வையுங்கள். எப்பொழுது சவ்வாலுடைய புரை காணுகிறீர்களோ எல்லோரும் சேர்ந்து பெருநாள் கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு கூட்டான எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக செய்கின்ற ஒரு அமலை இந்த இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி இருக்கிறது. இதே மாதிரி தான் கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, மனிதனுடைய ஒவ்வொரு திட்டங்களை பார்க்கின்ற பொழுதும் மனிதன் தனித்தவனாக, தனி மரமாக, யாருடைய உதவியும் இல்லாமல் நினைத்தது போன்று வாழலாம் என்கிற அந்த வரைவை இஸ்லாம் தடுத்து எல்லோருடனும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற மகிமையை, போதனையை இஸ்லாம் மிகவும் தெளிவாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, யதுல்லாஹி அலல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி ஒரு கூட்டத்தின் மீது கட்டாயமாகிவிட்டது. அதாவது ஒரு கூட்டம், ஒரு சமூகம் ஒற்றுமையாக, புரிந்துணர்வோடு எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்கின்ற அமல்களிலும் செய்கின்ற இபாதத்துகளிலும் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்றுதான் மனிதன் இன்னொரு மனிதனுடைய உதவியோடு தங்கி வாழுகின்ற நிலைமைகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறான். ஏழைகளை பாருங்கள், பணக்காரர்களுடைய உதவியோடு வாழுகிறார்கள். பாமரர்களை பாருங்கள், படித்தவர்களுடைய உதவியோடு வாழுகிறார்கள். இதே போன்று தொழிலாளர்களை பாருங்கள், அவர்களுக்கு மேலே இருக்கின்ற முதலாளிமார்களுடைய உதவியோடு வாழுகிறார்கள். அடிமைகளை பாருங்கள், எஜமானர்களுடைய உதவியோடு வாழுகிறார்கள். இவ்வாறு பெண்களை பாருங்கள், ஆண்களுடைய துணை இல்லாமல் வாழ முடியாது, ஆண்களுடைய உதவியோடு வாழுகிறார்கள். எனவே எல்லா கோணத்திலும் மனிதனை எடுத்து பார்த்தாலும் கூட இன்னொரு மனிதனிலே தங்கி வாடுகின்ற ஒரு நிலைமையை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தியும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் தந்திருக்கின்ற மார்க்கம் இந்த இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆனுடைய வசனம், மனிதர்களே, நிச்சயமாக உங்களை நாங்கள் ஆண் பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். உங்களை நாங்கள் பல பிரிவுகளாக, பல கோத்திரங்களாக, பல குடும்பங்களாக நாங்கள் பிரித்தும் வைத்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும், நல்ல புரிந்துணர்வோடு அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரர்களே, பாருங்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய தன்மைகளும் வெவ்வேறாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய குணங்களும் வெவ்வேறாக இருக்கிறது. ஒருவரிடத்தில் இருக்கின்ற நல்ல இயல்புகளை, நல்ல பண்புகளை அடுத்த மனிதனத்தில் காண முடியாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற நல்ல சிறப்புகளை இன்னொரு குடும்பத்திலே காண முடியாது. இவ்வாறு ஒவ்வொரு இந்த மனித சமுதாயத்துக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலதரப்பட்ட அடிப்படையிலே மனித சமுதாயத்தை வெவ்வேறாக பிரித்து வைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள், நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் என்றாலும் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே யாருக்கு கண்ணியம் என்றால், இவ்வாறு மனிதர்களாக பிரிந்து வாழுகிற நேரம் குணத்தாலும் குலத்தாலும் பணத்தாலும் பல பல இயல்புகளினாலும் இயற்கைகளினாலும் பிரிந்து வாழுகிற சமூகமாக இருந்தாலும் கூட, உங்களில் யார் அல்லாஹுவை அதிகமாக பயப்படுகிறார்களோ, உங்களில் யார் அல்லாஹுவை அதிகமாக பயப்படுகிறார்களோ, தக்குவா செய்கிறார்களோ, இவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கிறது, இவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் இருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்ற ஒரு முக்கியமான ஒரு கடமைதான் ஹஜ்ஜாக இருந்து கொண்டிருக்கிறது. புனிதமான துல் காதாவுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். லட்சோபலட்ச மக்கள் புனித காபத்துல்லாஹுடைய அந்த மஸ்ஜிதை நோக்கி முழு உலகத்திலிருந்தும் படையெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பம், நம்முடைய இலங்கை நாட்டிலிருந்தும் கூட முதலாவது ஹஜ்ஜு குழு நேற்று புறப்பட்டிருக்கிறது. எனவே லட்சக்கணக்கான மக்கள் அந்த காபத்துல்லாஹுவை நோக்கி இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பம், இன்னும் பலர் நம்முடைய நாட்டிலிருந்து செல்ல இருக்கின்ற இந்த சந்தர்ப்பம், அந்த அமலை நாங்கள் ஒரு சிறு குறிப்பாக எடுத்து பார்ப்போமாக இருந்தால், மிக பெரிய இஸ்லாத்துடைய அடையாள சின்னமாகிய அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை மிகவும் ஒற்றுமையுள்ள ஒரு ஒரு இபாதத்தாக எங்களால் பார்க்க முடியும். ஒரு சாதாரண மூன்று பேர் சேர்ந்த ஒரு குடும்பம் செய்த தியாகம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய மூவரும் செய்த தியாகங்கள் இன்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து கடமையாக்கப்பட்ட, அது மாத்திரமல்ல இஸ்லாமிய சமூகத்திலே யாரெல்லாம் தனவந்தர்களாக, யாரெல்லாம் பணம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ, இவர்களால் செய்யப்படுகின்ற மிக பிரதானமான ஒரு வணக்கமாக, கடமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன் இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரம் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த். எப்பொழுது வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தானோ, எப்பொழுது வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தானோ, அந்த படைத்த நாளிலிருந்து அல்லாஹ் இந்த சமூகத்துடைய, இந்த மனித சமுதாயத்துடைய நலவுக்காக ஒவ்வொரு காலங்களையும் பிரித்து விளங்கிக் கொள்வதற்காக 12 மாதங்களை அல்லாஹ் தெரிவு செய்து வைத்திருக்கிறான், எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த 12 மாதங்கள் நாங்கள் ஜனவரி பிப்ரவரி தை மாசி பங்குனி என்று சொல்லுகிற மாதங்கள் அல்ல. ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் ஆகிரா, ரஜப், ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா என்று சொல்லப்படுகின்ற 12 மாதங்களை இஸ்லாமிய நாட்காட்டியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய சமூகத்துக்கு தந்திருக்கிறான். இவ்வாறு தரப்பட்ட 12 மாதங்களில் சிறப்பு வாய்ந்த மாதங்களாக அல்லாஹ் 4 மாதங்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறான். அந்த 4 மாதங்களில் 3 மாதங்கள் தொடராகவும், ஒன்று தனியாகவும் வருகிறது. ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் ஆகிய மூன்று மாதங்கள் தொடராகவும், ரஜபுடைய மாதம் தனியாகவும், மொத்தம் நான்கு மாதங்கள் சிறந்த மாதங்களாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நான்கு மாதங்களில் இஸ்லாமியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ள வேண்டும், அதிகமான அமல் இபாதத்துகளோடு அந்த மாதத்தை கழிக்க வேண்டும். அதில் பிரச்சனைகள் பண்ணக்கூடாது, அடாவடித்தனங்கள் பண்ணக்கூடாது, அடுத்தவர்களோடு யுத்தங்கள் செய்யக்கூடாது என்பதாகவும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. இந்த மாதங்களிலே செய்யப்படுகின்ற இபாதத்துகளுக்கு அல்லாஹ் சிறந்த பெறுபவர்களையும், ஆழமான மிகவும் பெருமதியான பிரத்யேகமான கூலிகளையும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல், இதே நான்கு மாதங்களில் நாங்கள் செய்கின்ற பாவங்களும் அதே மாதிரி இரட்டிப்பான தீமைகளை, பாவங்களை எங்களுக்கு கொண்டு சேர்க்கும் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் தரப்பட்ட அந்த புனிதமான முதலாவது துல்காவுதாவுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை அடுத்து வர இருக்கின்ற மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், ஹஜ்ஜி பெருநாளுடைய மாதம். கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, பணம் படைத்தவர்கள் எல்லாம் புனித மக்கா நகரை நோக்கி போய்விட்டார்கள். பணம் இல்லாத அந்த காபத்துல்லாஹுவை கண்ணால் காண வேண்டும் என்ற நியத்தோடு இருக்கின்ற எத்தனை உள்ளங்கள் நமக்கு முன்னாலே இருக்கிறது. எல்லோருக்கும் ஆசை அந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் எங்களுக்கு பார்ப்பதற்கு அல்லாஹ் எங்களுடைய கைகளிலே பண வசதிகளை தரவில்லை. சிலருக்கு பணம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ் என்ற கடமை, கையிலே பணமும் போவதற்குரிய வாகன ஏற்பாடுகளும் தன்னுடைய உடலிலே ஆரோக்கியமும் இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது. எந்த பொடுபோக்குகளும் எந்த சாட்டு போக்குகளும் சொல்லி இந்த ஹஜ்ஜுடைய கடமையை யாராவது நிறைவேற்றாமல் அப்படியே விட்டு விடுவார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் யஹூதியாக மரணிக்கட்டும், அவன் யூதனாக மரணிக்கட்டும், அவன் ஒரு கிறிஸ்தவனாக மரணிக்கட்டும், அவன் ஒரு நஸாராவாக மரணிக்கட்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, எனவே இன்று எல்லா விடயங்களுக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஏற்பாடுகளை செய்கின்றோம். இத்தாலி போகணுமா, ஜப்பான் போகணுமா, லண்டனுக்கு போகணுமா, அமெரிக்காவுக்கு போக வேணுமா, வளைகுடா நாடுகளுக்கு போக வேணுமா, எத்தனை லட்சம் ரூபாய்கள் செலவழிந்தாலும் பிரச்சனை இல்லை, அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் முயற்சிக்கின்றோம். பல ஏற்பாடுகளை செய்கிறோம். அவரவருடைய பணங்களையாவது திரட்டி நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வது, அதாவது எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முயலுகின்றோம். பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்தவர்களிடத்திலே கடன் வாங்கி செய்கின்ற கடமை அல்ல ஹஜ். இருந்தாலும் கூட நம் ஒவ்வொருவருடைய தாக்கத்திலே, நம் ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்திலே நாங்கள் எங்களை சூழ உள்ள எங்களுக்கு சொந்தமான பொருள்களிலே நாங்கள் ஹஜ் செய்து வருவதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கிறதா என்பதை அதரத்துக்கு தெரியாது. நாங்கள் தான் ஒவ்வொருத்தரும் நெஞ்சில கை வச்சு கேட்கணும், எனக்கு ஹஜ் செய்யறது கடமையா அப்படின்னு. நான் ஹஜ் செய்யணுமா? கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒருவரிடத்திலே ஒரு பெரிய ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் பெறுமதியானது. பாவிக்கின்ற வீட்டோடு, பாவிக்கின்ற கடையோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த தோட்டம், அதனை விற்றால் குடும்பத்தில் எல்லோருக்கும் ஹஜ் செய்து வரலாம் என்று இருந்தால் அல்லாஹ் ஏழையாக்க மாட்டான். பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அவைகளை விற்றுவிட்டு அந்த தோட்டத்தில் ஒரு பகுதியை விட்டு போட்டு ஹஜ் செய்து வருவது அவருக்கு கடமை. ஒருவர் அல்லாஹ் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான், ஆனால் அவர் பயப்படுகிறார், தன்னுடைய பொருள் சொத்து வாகனம் எல்லாம் பறிப்போய் விடுமோ, அல்லாஹ் என்னை ஏழையாக்கி விடுவானோ, நான் கஷ்டப்பட்டு உழைத்தது இவைகளை எவ்வாறு நான் செலவழித்து இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த பணத்தை போடுவது என்று பயம் இருக்கலாம் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஹஜ் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ஏழையாக்க மாட்டான். யார் உண்மையான முறையில் ஹஜ் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ஏழையாக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, 40 வயது முடிந்ததற்கு பின்னால் ஹஜ்ஜுக்கு போய் வரலாம், 50 வருடங்கள் முடிந்ததற்கு பின்னால் ஹஜ்ஜுக்கு போய் வரலாம், 18-20 வயதுல நான் போக கூடாது என்று எந்த இடத்திலையும் சட்டத்தில் கிடையாது. இந்த நம்மில் அதிகமானவர்கள் நினைப்பதுண்டு, இந்த சின்ன வயசுல நான் ஹஜ்ஜுக்கு போய் வந்தா எல்லாரும் ஹாஜியார் ஹாஜியார் என்று சொல்ல தொடங்குவாங்க, நான் பள்ளிக்குள்ள போய் உட்கார்ந்து கொள்ளணும், இபாதத்துகளோடு இருக்கணும், அடுத்தவங்களை போல எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் ஒரு பக்குவத்தை என் உள்ளத்துல கொண்டு வரணும், என் நடத்தையில கொண்டு வரணும், என் குடும்பத்துல கொண்டு வரணும் என்று மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இந்த வயசுல செய்யணுமா, 40 வயசுக்கு பின்னால போவோம்னு சொல்லி பல பேர் நினைத்து கொண்டிருப்பதுண்டு. இல்லை என்று சொல்வதற்கில்லை, பல பேருடைய உள்ளத்தில் எவ்வாறான நினைப்பும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரர்களே, எப்பொழுது அல்லாஹ் உங்களுடைய உடலிலே ஆரோக்கியத்தையும் உங்களுடைய கையிலே பண வசதிகளையும் பயப்படாமல் சென்று வருவதற்குரிய ஏற்பாடுகளும் இருக்க, யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை இந்த சின்ன சின்ன காரணங்களை வைத்து யாரெல்லாம் பிற்போடுவார்களோ, பிற்போடு கண்ட அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் உண்மையில் அந்த மனிதனை ஏழையாக ஆக்கிவிட்டால், அடுத்த வருடம் அல்லது 40 வயதுக்கு பின்னால் அந்த மனிதனை அல்லாஹ் நோயாளியாக ஆக்கிவிட்டால், அல்லது 30-40 வயதுக்கு பின்னால் அல்லாஹ் ஆரோக்கியமற்ற, உண்மையிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய நாட்டிலே எந்த தடைகளும் கிடையாது, தாராளமாக ஹஜ்ஜுக்கு போய் வரலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு நிலை உருவாகிவிட்டது, யாருக்கும் ஹஜ் செய்ய முடியாது, 500 பேர் தான் போகணும் என்ற ஒரு சட்டம் வந்து அந்த நேரத்திலே நீங்கள் உங்களுக்கு முடியாமல் போனால், நீங்கள் ஒவ்வொருவரும் குற்றவாளிகள் சகோதரர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் குற்றவாளிகளாக கருதப்படுவீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாக கருதப்படுவீர்கள். சந்தர்ப்பம் உள்ள நேரத்திலே அவைகளை கை நழுவ விட்டு விட்டு இப்பொழுது கவலைப்படுவதில் எந்த நியதியும் கிடையாது சகோதரிகளே. எனவே காற்றுள்ள போதைய தூற்றிக்கொள் என்று சொல்லுவது போன்று சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, எனவே இவ்வாறு ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ஜுக்கு செல்லாத ஊர்களிலே தங்கி வாழுகின்ற ஏழைகள், அல்லது உடல் ஆரோக்கியம் அற்றவர்கள், அல்லது பிரயாணத்திலே சென்று வருவதற்குரிய ஏற்பாடுகளை பயந்து அந்த ஹஜ்ஜுடைய கடமை இல்லாத நிலையில் ஊர்களிலே தங்கி வாழுகின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற விடயங்களையும் நம்முடைய மார்க்கம் பேசாமல் விட்டதில்லை. எங்களுடைய மார்க்கம் அதையும் தெளிவாக பேசியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் இருக்கிறதே, மிக பிரபலமான மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள். வல் ஃபஜ்ர் வலையாலின் அஸ்ர், 10 நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் போட்டு சொல்லுகிறான் குர்ஆனிலே. அந்த 10 தினங்கள் என்ன தினங்கள் தெரியுமா? அதுதான் ஜுல்ஹஜ்ஜுடைய 10 தினங்கள். பிறை 1 லிருந்து பிறை 10 வரையிலான அந்த 10 தினங்களை அல்லாஹ் கண்ணியமாக சொல்லுகிறான். இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற இபாதத்துகளுக்கு அல்லாஹ்விடத்தில் பிரத்யேகமான நன்மைகள் இருக்கிறது. நபி அவர்கள் அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, துஆவில், இஸ்திகாரில், இன்னும் சுன்னத்தான அமல்களில், சதகாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை ஆசையூட்டி இருக்கிறார்கள், ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதே போன்றுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9வது நாள் அரபாவுடைய தினம் என்று சொல்லுகிறோம். இந்த அரபாவுடைய தினத்தில் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போனார்களோ அவர்களை விட்டுவிட்டு, அவர்கள் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு அரபாவுடைய நோன்பை நோட்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அலாதியான ஒரு கூலி இருக்கிறது, நன்மை இருக்கிறது. சென்ற ஒரு வருடத்துடைய பின்னாலே வருகின்ற ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமான அந்த அரபாவுடைய நோன்பு அந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களிலே இருக்கிறது. எனவே அவ்வாறான வணக்கங்கள் எங்களுக்கு இருப்பது போன்றுதான் உலஹியாவுடைய அமலும் எங்களுக்கு முன்னாலே இருக்கிறது. யார் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு வசதி அற்றவர்களாக தங்களுடைய ஊர்களிலே, தங்களுடைய கிராமங்களிலே, தன்னுடைய வீடுகளிலே இருக்கின்றார்களோ, இப்படியான மனிதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவும் ஒரு அழகான ஒரு சுன்னத்தை, ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள். அதுதான் உலஹியாவுடைய அமல். உலஹியாவுடைய அமல், இந்த உலஹியாவுடைய அமலை நாங்கள் எத்தனை பேர் செய்கின்றோம், எத்தனை பேர் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் கொடுத்து பழகி இருக்கிறோம் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வைத்து கேட்டுக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, உலஹியா என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலி கொடுப்பதற்காக முயன்ற பொழுது இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இன்ஷால்லாஹ் அடுத்தடுத்த குத்துபாக்கள் ஞாபகப்படுத்துவாங்க. இருந்தாலும் அவர்கள் அந்த தியாகத்தை செய்ய முயன்ற பொழுது அவர்கள் அது அவர்களுக்கு பலனளிக்கவில்லை. அல்லாஹ் அவர்களை சோதித்தான். அந்த சோதனையில் பரீட்சையில் அவர்கள் வெற்றி கண்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அந்த முயற்சியை கபூல் செய்து கொண்டான். அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கி கொடுத்தான். அன்றுதான் உலஹியாவுடைய அமல் இந்த உலகத்திலே சுன்னத்தாக ஆக்கப்பட்டது, வழிமுறையாக ஆக்கப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த வழிமுறையை தான் இன்று நாங்கள் உலஹியா என்ற பெயரிலே செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஆடு மாடு ஒட்டகைகளில் இந்த அமல், இந்த இபாதத் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டிலே, இலங்கை நாட்டிலே ஒட்டகம் கிடையாது. எனவே மாடு ஆடு போன்ற பிராணிகளில் செய்யப்படுகின்ற ஒரு அமல் தான் இபாதத்து, தான் உலஹியாவாக இருக்கிறது. எனவே இவ்வாறு உலஹியா என்று வருகின்ற பொழுது, ஆடாக இருந்தால் ஒருவர் தான் ஒரு ஆட்டை கொடுக்க முடியும், மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாகிய ஒரு மாட்டை 7 பேர்கள் சேர்ந்து உலஹியாவாக கொடுக்க முடியும். ஆனால் யாருக்கு ஒரு மாட்டை தனியாக கொடுக்கின்ற சக்தி இருக்கிறதோ அவர்கள் பங்கில சேர்றது நியாயம் இல்லை. அவர்கள் பங்கில சேர்றது நியாயம் இல்லை, அவர்கள் தனியாக கொடுப்பதுதான் சிறந்தது. அவ்வாறு ஒரு மாட்டை பூர்த்தியாக வாங்கி கொடுப்பதற்கு யாருக்கெல்லாம் சக்தி இல்லையோ இவர்கள் பங்கு குருபானிலே சேர்ந்து கொள்வது அவர்களுடைய மிகவும் தேவையாக இருக்கிறது. பங்கு குருபானிலே சேர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பங்குக்கு 10,000, 12,000, 15,000 என்று வருகிறது. இந்த பங்கிலே சேர்ந்து கொண்டு 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமல் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உலஹியாவுடைய அந்த பிராணி அதனுடைய கழுத்திலே கத்தியை வைக்கப்பட்டு அறுக்கப்படுகின்ற நேரம், அந்த கழுத்திலே இருந்து வடிகின்ற இரத்தம் பூமியை சென்று அடைவதற்கு முன்னால் அந்த கொடுத்த மனிதனுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அன்று பிறந்த குழந்தையை போன்ற அந்த மனிதன் ஒரு குழந்தையை போன்று ஆகிவிடுகின்றான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மாதிரியான ஒரு அமல் எங்களை முன்னோக்கி இருக்கிறது. இந்த அக்பர் டவுனிலேயும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர்களை நீங்கள் கண்டு கதைத்ததற்கு ஏற்பாடுகளை நிறையவே செய்து கொள்ள முடியும். காலம் போய்கொண்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் நேர காலத்தோடு செய்ய வேண்டிய அமல்கள், அவைகளுக்காக நாங்கள் தயார் இல்லை. கண்ணியமானவர்களே, சில இடங்களில் நான் உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், எங்களுடைய எல்லா இடத்துலையும் இருக்கிறது, குறைக்காக சொல்லவில்லை, ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லுகிறேன். எங்களுடைய கிராமப்புறங்களில் கூட 7 பெண்கள் சேர்ந்து சீட்டு போடுவார்கள், 7 பெண்கள் சேர்ந்து சீட்டு போடுவார்கள். ஹஜ்ஜுடைய காலம் முடிந்து அடுத்த மாதம் முஹர்ரம் மாதம் தொடங்குகிற சந்தர்ப்பத்திலேயே சீட்டு போட ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு சீட்டுக்கு 1,000 ரூபாய். இவ்வாறு சீட்டு போட்டு போட்டு 12 மாதங்களுக்கு 12,000 ரூபாய்கள் சேரும். இந்த பணத்திற்கு ரமலானுக்கு முன்னாலேயே மாடு வாங்கி யாராவது ஒருவருடைய வீட்டிலே வைத்து அந்த மாடுகளை வளர்ப்பார்கள்.
ஹஜ்ஜுடைய அந்த உஹையாவுடைய நேரம் வருகின்ற பொழுது பள்ளிவாச நிர்வாகத்துக்கு அந்த மாடுகளை கொண்டு வந்து ஒப்படைப்பார்கள். இதோ எங்களுடைய குர்பான் எடுத்துவிட்டு மூன்றில் ஒரு பகுதியை தந்துவிட்டு மிச்சம் உண்டானதை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுங்கள் என்று கூறுவார்கள். இவ்வாறான நடைமுறைகளும் கூட நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண்கள் உஜாராகிவிட்டார்கள். பெண்கள் அமல் இபாதத்துகள் செய்கின்ற விடயத்திலே ஆசை ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு குடும்ப தலைவர்மார்களும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய எங்களை சூழ பல குடும்பங்கள் இருக்கிறது. வாப்பா இருக்கிறார்கள், நானா இருக்கிறார், தம்பி இருக்கிறார், தாத்தா இருக்கிறார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஏழு ஏழு பேர்கள் ஒரு மாட்டிலே பங்கு சேர்ந்து ஏழு பேராக சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அல்லாஹ் அதிலே குறைவை ஏற்படுத்த மாட்டான் என்கிற விடயங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற முன்னோர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நன்மைகளை பெறுவதற்கான வழிகளாக காட்டி தந்தார்களோ அந்த வழிகளை எங்களுடைய வாழ்க்கையிலையும் கடைபிடித்து பூர்த்தியான நன்மைகளையும் அல்லாஹ்வுடைய ரிலாவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உன்னுடைய புனிதமான மாதங்களை கண்ணியப்படுத்துகின்ற நன்மக்களாக ஆக்கிடுவாயாக. யாரெல்லாம் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி அதற்கான பிரத்யேகமான கூலிகளை நன்மைகளை பெற்றுக் கொண்டார்களோ அந்த கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்தருள்வாயாக. யாரா, இந்த மாதத்திலே எங்களால் ஏதும் தவறு தப்புகள் நடந்து விடாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யாரா, நாங்கள் குற்றவாளிகளாக பாவிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம், உனக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய மேலான ரிலாவை தந்து உன்னுடைய லிகாவை தந்து மேலான ஜன்னத்துக்குரியவர்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய இந்த துஆவை உன் தனிப்பெரும் கிருபை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன்.